إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم النبي هريرة رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم لكل نبي دعوة مستجابة يدعوه بها فأنا أريد إن شاء الله أن أختبي دعوتي شفاعة لأمتي يوم القيامة رواه البخاري أو كما قال النبي مصطفى صلى الله عليه وسلم இவ்வுலகை படைத்து பரிபாலிக்க கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வுலகமே இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்து தூதராக காத்தபும் நபியினாக இவ்வுலகத்துக்கு ஜொலித்து வந்த நம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை அடிச்சுவடுகளை பிஞ்சு உயர்ந்த உத்தம கண்ணியமான கயாமத் பரிவந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஸிரத்தும் உண்டாவதாக இறைவனை கட்டளை மதித்து இறைவனுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ முடியுமான அளவுக்கு அவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறும் எவற்றை எல்லாம் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் தடுத்திருக்கானோ விளக்கிருக்கிறானோ அவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றுமுழுதாக விலகி கொள்ளுமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான சகோதரர்களே அல்லாஹ் முன்னடியார்களே நாம் எல்லோரும் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் வீட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்று நினைத்து சந்தோஷப்படுவதா மகிழ்ச்சி அடைவதா அல்லது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து உலகத்தை விட்டு மறைந்த மாதம் என்று நினைத்து கவலைப்படுவதா? அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே உலகத்தில 360 நாளும் பிறந்ததில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் பேசப்படுவதற்கு தகுதியான ஒரு மனிதன் இருப்பார் என்று சொன்னால் அது நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் எல்லோரையும் மன்னிக்கும் காரணம் என்னென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி அவர்களுடைய அந்தஸ்தை பற்றி அவர்களுடைய கண்ணியத்தை பற்றி நாம் வருடத்தில் ஒரு மாதத்துக்கு மாத்திரம் சொந்தமாக அவர்களுடைய சுன்னாக்களை கண்ணியத்தை அவர்களுடைய அதாவது அந்தஸ்தை ஒதுக்கிவிட்டோம். ரபியுல் அவ்வல் மாதத்துக்கு மாத்திரம் அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வு நல்லடியார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் மாத்திரம் பேசப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பிறந்ததில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்களோ எப்படி சாதித்து காட்டினார்களோ அப்படி ஒவ்வொருவரும் வாழ்க்கை ஆக்கிக்கொள்ளாத வரையில் அவர் உண்மையான முஃமினாக முஸ்லீமாக ஆக முடியாது. அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உம்மத்தாகிய எம்மோடு எந்த அளவு பாசமுள்ளவர்கள் அன்புள்ளவர்கள் கருமையுள்ளவர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில் நமக்கு ஷஃபாஅத் செய்வதற்காக வேண்டி இருக்கிறார்கள். நாம் சுவனம் செல்கின்ற வரைக்கும் நபி அவர்கள் சுஜூதில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் இருக்கிறியா அல்லாஹ் என்றும் மன்றாட கூடியவர்கள். அதே போன்று அன்பான சகோதரர்களே, இக்கட்டான மிகவும் பயங்கரமான அந்த சிராத், அந்த மீசான், அதே போன்று ஹவுல் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று இடத்திலும் நமக்காக காத்திருக்கக்கூடிய, அதே போன்று நாளைய கயாமத்துடைய நாளையில் எல்லா நபிமார்களும் ஹதரத் ஆதம், ஹதரத் நூஹ், ஹதரத் மூசா, ஹதரத் ஈசா, ஹதரத் தாவூத், ஹதரத் யாகூப், ஹதரத் சுலைமான் எல்லாரும் நப்சி நப்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம் பெருமானார் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் உம்மதி உம்மதி என்னுடைய உம்மத் உம்மத் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லறியார்களே, என்னுடைய துஆவை நான் தாமதித்து வைத்திருக்கிறேன். காரணம், நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்துடைய ஷஃபாஅத்துக்காக என்று சொன்ன இந்த கண்மணி நாயகம் முஹம்மது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் எந்த அளவு விளங்கி வைத்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லறியார்களே, நம்மோட வாழக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் அணுவணுவாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பிறந்ததில் இருந்து முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் நம் உயிரிடம் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எந்த அளவு நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். பேர் என்ன? அவருடைய பேர் முஹம்மத். உங்களுடைய நபி யார்? என்னுடைய நபியுடைய பேர் முஹம்மத். எங்கே பிறந்தார்? மக்காவில் பிறந்தார், மதீனாவில் மரணித்தார். இப்படி சுருக்கமான சில விடயங்களை விளங்கி வைத்திருக்கிறோமே தவிர, நம்முடைய ரோல் மாடலான இந்த ஹபீபை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒருவர் என்னிடத்தில் வந்து கேட்டால் அவர்களை பற்றி தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு தகமை என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் அடிமனதால் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லறியார்களே, ரப்பல் இஸ்ர அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான், லக்கத் கான லகும் லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா. மறுமை நாளை கொண்டு மறுமை நாளை ஆதரவு வைக்கக்கூடிய மறுமை நாளை நம்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹபீபுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. யாருமே சொல்ல முடியாது, படித்தவர்கள் சொல்ல முடியாது, என்னுடைய படிப்புக்கு நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி கிடையாது. பலவந்தர்கள் சொல்ல முடியாது, என்னிடத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணத்துக்கு நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி கிடையாது. திருமணம் முடித்த ஆணும் பெண்ணும் சொல்ல முடியாது, நாம் வாழ்வதற்கு நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி கிடையாது. வாலிபனுக்கு சொல்ல முடியாது, என்னுடைய வாலிபத்தை கழிப்பதற்கு நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி கிடையாது. வயோதிபனுக்கு சொல்ல முடியாது, என்னுடைய வயோதிபத்தை கழிப்பதற்கு நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி கிடையாது. வியாபாரி சொல்ல முடியாது, என்னுடைய வியாபாரத்தை செய்வதற்கு நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி கிடையாது. ஏன்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், எல்லாருக்கும் நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்காது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லறியார்களே, நம் உயிரிடம் மேலான ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு கட்டங்களையும் அவர்கள் எப்படி பேசினார்கள், எப்படி சிரித்தார்கள், எப்படி சாப்பிட்டார்கள், எப்படி முடி வளர்த்தார்கள், எப்படி சுருமா போட்டார்கள், எப்படி ஈசியை கத்தரித்தார்கள், எப்படி தாடி வளர்த்தார்கள், எப்படி ஆடை அணிந்தார்கள், எப்படி ஸ்லீப்பரை அணிந்தார்கள், அவர்கள் எந்த விதத்தில் மோதிரத்தை போட்டிருந்தார்கள் என்ற அனைத்தையும் சஹாபாக்கள் கவனமாக கவனித்து நுணுக்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள். நபியை விரும்பினந்த சஹாபாக்கள் நபியுடைய ஒவ்வொரு சிபத்தையும் ஒவ்வொரு குணத்தையும் மிக கவனமாக நுணுக்கமாக கவனித்து நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த சஹாபாக்கள் நபியுடைய ஒவ்வொரு குணத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். நாம் இன்னும் சரியாக நாம் நற்பாயால் மாத்திரம் இந்த முள் இல்லாத இந்த நாவால் மாத்திரம் நபி என்னுடைய உயிரென்று சொல்லுகிறோம், நபி என்னுடைய வாழ்க்கை என்றோம், நபிதான் என்னுடைய முகம்பத் என்று பல பைத்துகளை பாடுகிறோம், பல சலவாத்துகளை சொல்கிறோம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நபியுடைய சுன்னா என்னுடைய முகத்தில் இருக்கிறதா? நபியுடைய சுன்னா என் உடம்பில் இருக்கிறதா? நபியுடைய சுன்னா என் ஆலையில் இருக்கிறதா? நபியுடைய சுன்னா என் மனைவிடம் இருக்கிறதா? நபியுடைய சுன்னா என்னுடைய பிள்ளையிடம் இருக்கிறதா? நபியுடைய சுன்னா என்னுடைய வியாபாரத்தில் இருக்கிறதா? நபியுடைய சுன்னா என் தொழுகையில் இருக்கிறதா? நபியுடைய சுன்னா என்னுடைய பணத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் ஒரு கேள்விக்குறி அல்ல, பல்லாயிரம் கேள்விக்குறி போட்டாலும் அதற்கு விடை கிடையாது. காரணம், நாம் எல்லாரும் ஜீரோவில் தான் இருக்கிறோம். அண்ணான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சுருக்கமான நேரத்தில் முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்க முடியாவிட்டாலும் இந்த சுருக்கமான நேரத்தில் நபியுடைய வாழ்க்கையை சுருக்கமாக தெளிவாக இந்த சிறிய நேரத்தில் பார்த்தால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்தால் மூன்று கட்டங்களாக நாம் பிரிக்கலாம். நபியுடைய வாழ்க்கையை மூன்று கட்டங்களாக, பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது கட்டம் நபியுடைய பிறப்பிலிருந்து நபியுடைய நுபுவத்து வரைக்கும், இரண்டாவது கட்டம் நபியுடைய நுபுவத்திலிருந்து நபியுடைய ஹிஜ்ரா வரைக்கும், மூன்றாவது கட்டம் நபியுடைய ஹிஜ்ராவில் இருந்து நபியுடைய மௌத்து வரைக்கும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் முதலாவது பகுதியை எடுத்தால் நபியுடைய பிறப்பில் இருந்து நபியுடைய நுபுவத்து வரை வருகின்ற வரைக்கும் அவர்களுடைய காலப்பகுதியை எடுத்தால், அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல் முத்தலிப் என்று சொல்லக்கூடிய அப்துல் முத்தலிப் என்பவருடைய மகன் அப்துல்லா என்ற ஆண் மகனுக்கும், வஹப் என்பவரின் மகள் ஆமினா என்ற அந்த பெண்ணுக்கும் கிடைத்த குழந்தை தான் ஹஜ்ரத் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிறிஸ்துவுக்கு பின் 571 ஆண்டில் பனு ஹாஷிம் பள்ளத்தாக்கில் மக்காவில் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை அதிகாலை நேரத்தில் கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். நபியவர்கள் பிறந்ததற்கு பின்னால் நபியுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய கரத்தால் அந்த பொன்னான நபியை சுமந்து சென்று காபாவுக்கு முன்னால் இருந்து அல்லாவை புகழ்ந்து விட்டு அந்த நபிக்கு முஹம்மத் என்பதாக பெயர் சூட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையான வடிவம் என்னென்று சொன்னால், நபியவர்கள் மண்ணை சுடுவதற்கு முன்னால் நபியுடைய தந்தை அப்துல்லா விண்ணை தொட்டு விட்டார். காரணம், உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். நபியவர்கள் அனாதையாகத்தான் இந்த உலகத்தில் பிறக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் தன்னுடைய தாய் ஆமினாவிடம் பால் குடிக்கின்றார்கள். அதற்கு பின்னால் செவிலி தாயான ஹலீமத் சாதியா, அதே போன்று சுவைபா என்ற பெண்மணிகளிடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பால் குடிக்கின்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், சுமார் நபியவர்கள் 8 பெண்மணிகளிடம் பால் குடித்திருக்கிறார்கள் என்பதாக கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4வது வயதில் நபி அவர்கள் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கிதாபுல் ஈமான் என்ற பகுதியில் 240வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்கள் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் நபிக்கு பக்கத்தில் வந்து நபி அவர்களை மயக்கமுறை செய்து நபி அவர்களுடைய இதயத்தை, அதாவது நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியே எடுக்கிறார்கள். நபியுடைய இதயத்தை கையில் எடுத்து அதில் இருக்கக்கூடிய அவர்கள் எடுத்து சொல்றார்கள், இது நபியே உங்களிடத்திலிருந்து ஷைத்தானுக்கு சொந்தமானது என்று சொல்லி அதை நீக்கிவிட்டு ஒரு தங்க பாத்திரத்தில் நபியுடைய இதயத்தை வைத்து தொங்கும் தண்ணீரால் கழுவிவிட்டு நபியுடைய இதயத்தை மீண்டும் அவர்கள் பழைய மாதிரி வைத்து விடுகிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4வது வயதில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 6வது வயதில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் ஆமினா என்று சொல்லக்கூடிய பெண் கணவனுடைய கபரை, தன்னுடைய கணவனுடைய கபரை தியானம் செய்வதற்காக தன்னுடைய அடிமை பெண் உம்மு ஐமனோடையும் தன்னுடைய மாமா நபியுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபோடும் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய நாடு மக்காவில் இருந்து தன்னுடைய கணவனுடைய கபரை தியானம் செய்வதற்காக வேண்டி செல்கிறார்கள். அங்கே சுமார் 1 மாத காலம் தங்கிவிட்டு மீண்டும் அவர்கள் மக்காவுக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் நபியுடைய தாயார் ஆமினா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அபுவா என்ற இடத்தில் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த அனாதையான நம் பெருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்பு கீழால் வளர்ந்து வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 8வது வயதில் அப்துல் முத்தலிப் அவர்களும் மரணித்து விடுகிறார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியுடைய சாட்சா அபூ தாலிபுடைய பராமரிப்பில் வளர்ந்து வருகிறார்கள். நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 12வது வயதில் தன்னுடைய சொல்லி அதாவது சாச்சா அபு தாலிபோட ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்காக வேண்டி போய் வருவார்கள். அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கட்டம் தான் என்னுடைய 20வது வயதில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது மக்காவுடைய உக்கால் என்று சொல்லக்கூடிய கடை தெரு பசாரில் 4 கோத்திரங்கள் சண்டை பிடித்தார்கள். அதாவது குறைஷி வம்சமும் கெனானா கோத்திரமும் அதே போன்று கைஸ் ஐலான் என்று சொல்லக்கூடிய கோத்திரங்களோட சண்டை பிடித்து கெனானா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கைஸ் கோத்திரத்தாருடைய 3 ஆண்மக்களை கொலை செய்து விடுகிறார்கள். இப்பொழுது நபியவர்களுடைய வயது 20. நபியவர்களுடைய இந்த வயது காலத்தில் இந்த யுத்தம் மூழ்கிறது. இப்பொழுது அந்த மக்காவில் இருந்த பெரும் தலைவர்கள் ஒரு மசூரா செய்கிறார்கள், உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கைக்கு பேர் தான் என்று சொல்வார்கள். இந்த உடன்படிக்கையில் நபி அவர்கள் தன்னுடைய 20வது வயதில் கலந்து கொள்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 25வது வயதில் நபி அவர்கள் மிகவும் தேர்ச்சியாக மிகவும் நுணுக்கமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்காவின் எல்லா தெருக்களும் முஹம்மத் ஒரு சாதிக், முஹம்மத் ஒரு அமீர் என்று ஒடுக்கட்டி பறந்தார்கள். இந்த நம்பகத்தன்மையை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். தன்னுடைய வியாபார பொருட்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் ஒப்படைத்து ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்காக வேண்டி அவர்களுடைய கையில் பொருட்களை கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களுடைய அடிமை மைசரா என்று சொல்ல கூடிய அந்த மனிதன் வந்து ஹதீஜாவிடம் சொல்கிறார்கள், நபி அவர்கள் நுணுக்கமான ஒரு மனிதன், இந்த முஹம்மத் மிக நம்பகத்தன்மையான ஒரு ஒரு சாதிக்காக அமீனாக இருக்கிறார் என்று அவர்களுடைய குணங்களை பற்றி இந்த மைசரா தன்னுடைய எஜமாத்தி ஹதீஜாவிடம் சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிந்திக்கிறார்கள், என்னுடைய பொருளுக்கு மிக நம்பகமாக நடக்கக்கூடிய இந்த முஹம்மத் என்னுடைய வாழ்க்கைக்கும் மிக நம்பகமாக இருப்பார், என்னுடைய கற்புக்கும் என்னுடைய பொருளுக்கும் இவர் மிகவும் ஒரு அமானிதமாக ஒரு நம்பிக்கையானவராக இருப்பார் என்று சொல்லி நபி அவர்களை திருமணம் முடிப்பதற்காக ஆசை வைக்கிறார்கள். அபூ தாலிபுடைய மசூராவுக்கு இணங்க 40 வயதான அந்த ஹதீஜா அம்மையார் 25 வயதான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்கிறார்கள். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த ஹதீஜா அம்மையார் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காசிம், அப்துல்லா, ஜைனம், ருக்கையா, உம்மு குல்தூம், பாத்திமா என்ற 6 குழந்தைகளை அல்லாஹ் கொடுக்கிறார். அன்பான சகோதரர்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது வயதில் மக்கா காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. நபியுடைய 35வது வயதில் காபத்துல்லாவை உடைத்து குறைஷி அதாவது குறைஷி வம்சத்தை சார்ந்தவர்கள் இந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது காபாவை கட்டி முடித்ததற்கு பின்னால் ஹஜருல் அஸ்வத் கல்லை சுவனத்து கல்லை யாரு தூக்கி வைப்பது என்று ஒரு பிரச்சனை உண்டாகிறது. இந்த நேரத்தில் சுமார் 5 நாட்களாக அந்த அரபி கோத்திரங்களுக்கு மத்தியில் இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை நம்முடைய கோத்திரம் தான் தூக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சண்டை பிடிக்கிறார்கள். இந்த நேரத்தில் அபு உமையத் இப்னு முகைரா என்று சொல்லக்கூடிய ஒரு முதிர்ந்த மனிதன், மிக முக்கியமான ஒரு அந்த அரபி கோத்திரத்துடைய தலைவராக இருந்த இவருடைய மஷூரா, யார் இந்த மக்காவுக்குள்ள காபாவுக்குள்ள அதிகாலையில் முதல் முதலாக நுழைகிறாரோ அவருடைய மஷூராவை கேட்போம் என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் அங்கே இருந்த எல்லா அரபியர்களும் இது அழகான ஒரு மஷூரா, இது அழகான ஒரு ஆலோசனை, இதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அதிகாலை நேரத்தில் எதிர்பார்க்கிறார்கள். அந்த புனித அரசுக்குள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இப்பொழுது நபியுடைய மசூராவை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு விருப்பை எடுத்து அந்த விருப்பில் ஹஜருல் அஸ்வத் கல்லை வைத்து அந்த கோத்திரங்களை பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொரு அந்த நுனியையும் நீங்கள் பிடித்து தூக்குங்கள் என்று சொன்னார்கள். எல்லா அரபி கோத்திரங்களும் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை வைத்திருக்கக்கூடிய விருப்பை தன்னுடைய கரத்தால் சுமந்து கொண்டு காபாவுக்கு முன்னால் வந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் தன்னுடைய பொன்னான கையான அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை நபி அவர்கள் தூக்கி அந்த ஒரு இடத்தில் வைக்கிறார்கள். அப்பொழுது அரபியர்கள் சொன்னார்கள், இவர்களை போன்று சிறந்த ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மனிதரை நாம் இதற்கு முன்னால் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். நபியுடைய 35வது வயதிலே அந்த அரேபியர்கள் நபியுடைய ஒரு நுணுக்கத்தை நபியுடைய ஹிக்மத்தை அவர்கள் வழங்கிக் கொண்டார்கள். அதே போன்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 37வது வயதில் ஹிரா குகையில் தனிமையாக அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக அல்லாவை இபாதத் செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து நுபுவத் வரைக்கும் நடைபெற்ற சில முக்கியமான சம்பவங்கள். அதே போன்று நபியுடைய இரண்டாவது காலகட்டம் நபியுடைய நுபுவத்திலிருந்து நபியுடைய ஹிஜ்ரா வரைக்கும். அன்னான சகோதரர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40வது வயதில் ஹிராப் குகையில் இருக்கிறார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு பிறகு நபி அவர்களுக்கு நுபுவத்தை வகையை கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு ரீதியில இப்பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்தில் வந்து நபியை பார்த்து சொல்கிறார்கள், நபி அவர்கள் ஓதுவீராக வாசிப்பீராக. நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஓதத் தெரியாது, எனக்கு வாசிக்க தெரியாது. மீண்டும் மாணவர் ஜிப்ரீல், நீ ஓதுவீராக. நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஓதத் தெரியாது. மீண்டும் மூணாவது முறையும் மாணவர் ஜிப்ரீல், ஓதுவீராக என்று சொன்னார்கள். சொன்னார்கள், மா அனுபவாரி, எனக்கு ஓதத் தெரியாது. ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் இப்பொழுது என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த சூராவுடைய முதல் சில வசனங்களை அல்லாஹ் நபி அவர்களுக்கு இறக்கி வைக்கிறார். மாணவர் ஜிப்ரீல் நபி அவர்களை கெட்டி அணைத்து விடுகிறார்கள். நபி அவர்கள் பயந்து விட்டார்கள். காரணம், இதற்கு முன்னால் இவ்வாறு ஒரு மனிதரை நபி அவர்கள் காணவில்லை. நபி அவர்கள் பயந்தவர்களாக ஹிராப் குகையில் இருந்து இறங்கி வருகிறார்கள். ஜம்மிலூனி 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 ஜம்மிலூனி, என்னை போற்றுங்கள், என்னை போற்றுங்கள் என்று அவர்கள் துடித்தவர்களாக பயந்தவர்களாக வருகிறார்கள். அவர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களை போர்வியால் போர்த்து விட்டு நடந்ததை கேட்கிறார்கள். நபி அவர்கள் நடந்த அனைத்து விடயங்களையும் கதீஜாவுக்கு அறிவிக்கிறார்கள். கதீஜா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு போதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். காரணம், நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து நடக்கிறீங்க, நல்ல குணமுள்ளவராக இருக்கிறீங்க என்று நபியை அவர்கள் ஆறுதல் படுத்திவிட்டு தன்னுடைய சாச்சாவுடைய மகன் வரக்கத்தின் நௌபரிடம் போய் நடந்த சம்பவத்தை முன்வைக்கிறார்கள். வரக்கத்தின் நௌபர் அவர்கள் சொல்றார்கள், உங்களிடத்தில் ஹஜ்ரத் மூசாக்கு வந்த நாமூஸ் உங்களிடமும் வந்துவிட்டு சென்றிருக்கிறார். காரணம், உங்களுக்கு நுபுவத் கிடைத்திருக்கிறது, வானவர் ஜிப்ரீல் வந்திருக்கிறார் என்று அந்த வரக்கத்தின் நௌபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நன்மாராயம் சொல்கிறார்கள். இப்பொழுது நபி அவர்களுக்கு நுபுவத் கிடைத்ததற்கு பின்னால் முதல் முதலாக ஹதீஜா, அபூபக்கர், அனீஸ் பின் ஹாரிசா போன்ற சஹாபாக்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை கழுவுகிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய தாவாவின் பிரகாரம் உஸ்மான் போன்ற சஹாபாக்கள் முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள். அதே போன்று அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 44வது வயதில் நபி அவர்கள் இந்த கலிமாவை, இந்த ஷஹாதாவை, அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். குப்பார்களால் நபி அவர்களும் நபியுடைய தோழர்களும் நிந்திக்கப்பட்டார்கள். நபி அவர்களுக்கு கல்லால் அடித்தார்கள். நபி அவர்கள் மேல் மேனியில் காரி அவர்கள் துப்பினார்கள். நபி அவர்களுடைய மேனியில் ஒட்டக குடல்களை எடுத்து போட்டார்கள். நபி அவர்கள் பாதை நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் சிறுவர்களை வைத்து நம் உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் கல்லால் அடித்தார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த தீனுக்காக பல தியாகங்களை, பல கஷ்டங்களை சுமந்தார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 45வது வயதில் தன்னுடைய சஹாபாக்களை அழைத்து 12 ஆண்களும் 4 பெண்களையும் அழைத்து சொன்னார்கள், நீங்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போங்க, ஹபஷாவுக்கு அல்லாஹ்வுடைய அனுப்பி வைக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றதற்கு பின்னால் முதல் முதலாக அல்லாஹ்வுடைய பாதையில் போகக்கூடியது இந்த 12 ஆண்களும் 4 பெண்களும் தான் என்று நபி அவர்கள் நன்மாராயம் சொன்னது மாத்திரமல்ல, அந்த ஜமாத்துக்கு தலைவராக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். அதே போன்று நபி அவர்கள் தன்னுடைய 46வது வயதில் தான் இஸ்லாத்திற்கு மிகவும் எதிரிகளாக இருந்த ஹஜ்ரத் ஹம்சா, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் என்ற அந்த இரண்டு சிங்கங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 47வது வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியுடைய குடும்பத்தினர் ஆன பனு முத்தலிப், பனு ஹாஷிம் கோத்தினத்தினர் நபி அவர்களுக்கு, அதாவது நபி அவர்களை பராமரித்ததால நபி அவர்கள் அவர்களை கவனித்ததால, நபின் மீது அன்பு காட்டினதால, மக்கத்து குப்பார்கள் மக்கத்து முஷ்ரிகீன்கள் அந்த பனூ முத்தலிப் கோத்திரத்தையும் பனூ ஹாஷிம் கபீலாவையும் அவர்கள் பனூ முத்தலிப் என்ற பள்ளத்தாக்கில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள். அவர்களுடைய நிபந்தனை, நபி அவர்களை நம்மிடத்தில் ஒப்படைக்கின்ற வரைக்கும் இந்த இரு கோத்திரங்களோட மக்கத்து முஸ்லிம்கள் யாருமே கதைக்க கூடாது, இவர்களோட யாரும் திருமணம் செய்யக்கூடாது, இவர்களோட யாருமே வியாபாரம் செய்யக்கூடாது, இவர்களுக்கு யாரும் உணவு கொடுக்க கூடாது, இவர்களோட யாரும் சலாம் சொல்லக்கூடாது, இவர்களோட யாரும் பேசக்கூடாது என்று நபியுடைய இரண்டு குடும்பத்தையும் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறார்கள். சுமார் 3 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் மிகவும் அவர்களுடைய அவர்களும் கவலைக்குரிய ஆண்டு என்று அழைப்பார்கள். நபியுடைய 50வது வயதில் நபியுடைய அதாவது சாச்சா அபூ தாலிபும் நபியுடைய மனைவி கதீஜா அம்மையாரும் உலகத்தை விட்டு ஒப்பாத்தாகி விடுகிறார்கள். இப்பொழுது நபி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க யாரும் கிடையாது. சரியான கவலை நபிக்கு, நபி அவர்கள் இந்த தாவாவுடைய பணியை தன்னுடைய 51வது வயதில் இந்த கலிமாவை இந்த ஷஹாதாவை மக்கத்து முஸ்லிம்கள் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நோமினை செய்கிறார்கள் என்று சொல்லி தாயிப்புக்கு செல்கிறார்கள். தாயிப் மக்களிடம் போய் அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய குதிரத்தை வல்லமையை சக்தியை அந்த மக்களுக்கு முன்னால் எட்டி வைக்கிறார்கள். தாயிப் மக்கள் செய்த அநியாயம், தாயிப் மக்கள் நபிக்கு செய்த அந்த கொடுமையை பற்றி இங்கிருக்கக்கூடிய சிறுவரிலிருந்து ஒவ்வொருவரும் நாம் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறோம். நபியுடைய மேலில் இருந்து உதிரத்தை வடிய வைத்தார்கள். எந்த அளவுண்டா நபியில் கால் அணியக்கூடிய பாதனை நபியுடைய உதிரத்தில் ஒட்டிவிடக்கூடிய அளவுக்கு நபி அவர்களுக்கு கல்லால் அடித்தார்கள். நபி அவர்களை பார்த்து மஜ்னூன், பைத்தியக்காரன், காபிர், சூனியக்காரன், பொய்யர் என்றெல்லாம் அந்த தாய் பாட்டிகள் நபியை துன்புறுத்தினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, நபி அவர்கள் அல்லாஹுடைய பணியை விட்டுவிடவில்லை. அதற்கு பின்னால் ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய கூடாரங்களும் சென்று நபி அவர்கள் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்பது போன்று அல்லாஹுடைய தீனுக்காக இந்த மார்க்கத்துக்காக தன்னுடைய நபி என்று கூட தன்னுடைய அந்தஸ்தை பார்க்கவில்லை, கௌரவத்தை பார்க்கவில்லை. அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கம் ஒவ்வொருவரும் கலிமாவை சொல்லி சுரகத்துக்கு நுழைய வேண்டும் என்ற அந்த மேலான நோக்கத்தோட அந்த மேலான எண்ணத்தோட நபி அவர்கள் ஒவ்வொரு கூடாரமாக போய் ஒவ்வொரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்பது போன்று மையம் குருணி அத்தா உபல்லிகரு பாலக ரப்பி, யார் எனக்கு உதவி செய்ய தயார், யார் எனக்கு உதவி செய்ய தயார் இந்த ரப்புடைய ரிசாலத்தை எட்டி வைப்பதற்காக என்று நபியவர்கள் ஒவ்வொரு கூடாரமாக போய் பிச்சை கேட்டார்கள். அங்கேயும் நபியவர்களுக்கு நோமினை செய்தார்கள். அதே போன்று அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 52வது வயதில் தான் நபி அவர்கள் சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அஃஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினரியஹு மின் ஆயாதினா என்று குர்ஆனுடைய வசனம் சொல்கிறதே, நபி அவர்கள் மிஅராஜ் பயணத்துக்கு சென்றார்கள், அல்லாஹ்வை தரிசித்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக நாம் சொல்லக்கூடிய இந்த தொழுகை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்து விடுகிறார். இந்த நபியுடைய மிஅராஜுடைய பயணம் 52வது வயதில் நடைபெறுகிறது. நபியுடைய 53வது வயதில் மதீனாவில் அக்கபா என்ற இடத்தில் 2வது பைஅத்துல் அக்கபா நடைபெறுகிறது. பைஅத்துல் அக்கபா என்று சொன்னா ஆரம்பத்தில் சில மதீனா வாசிகள் நபியிடத்தில் அக்கபா என்ற இடத்தில் மதீனாவில் அக்கபா என்ற இடம் இருக்குது, அந்த இடத்தில் நபியிடத்தில் தயவு செய்தார்கள், யார் ரசூலல்லாஹ் நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த கலிமாவை விடமாற்றோம் என்று சில கோரிக்கைகளை அவர்கள் வைத்து தயவு செய்தார்கள். அதற்கு பின்னால் 2வது பைஅத்துல் அக்கபா 2வது முறையாக நபி அவர்களுக்கு நோமினை செய்யப்படுகிறது மக்காவில் என்று கேள்விப்பட்டவுடன் மதீனாவில் இருந்து சில முக்கியமான சஹாபாக்கள் வந்து அக்கபா என்ற இடத்தில் வைத்து நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், யாரும் சூழல்லா நீங்கள் ஏன் மக்காவில் கட்டப்பட வேண்டும், எங்களோட வாங்க மதீனாவுக்கு போவோம் என்று நபி அவர்களை மதீனாவுக்கு தஸ்கீர் செய்கிறார்கள் சஹாபாக்கள். இறக்கமுள்ள அந்த அன்சாரிகள் நபி அவர்களை மக்காவுக்கு அழைக்கிறார்கள். இந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் அப்பாஸ் அவர்கள் ரலியல்லாஹுவன் பின்னால் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். மதுகு மக்காவின் போது இவர்கள் எழும்பி சொல்கிறார்கள், நபி அவர்களை நாம் மக்காவில் அனுப்ப மாட்டோம், குப்பாறுகள் நபி அவர்களுக்கு அநியாயம் செய்ய வந்தால், அதாவது எதிரிகள் நபிக்கு நோவினை செய்ய வந்தால் எங்களுடைய குடும்பம் நபியை காப்பாற்ற இருக்கிறோம், எங்களுடைய உயிரை கொடுத்து நான் நபியை காப்பாற்றும் என்ற அந்த வீர வார்த்தை கேட்டவுடன் மதீனா வாசிகள் அவர்கள் அமைதி அடைந்தார்கள். அதற்கு பின்னால் அந்த மதீனாவில் வந்த சில சஹாபாக்கள் நபியிடத்தில் பைய செய்தார்கள், நாங்கள் நன்மையை ஏவுவோம், தீமையை தடுப்போம், அல்லாஹுடைய பாதையை செலவு செய்வோம், இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய கட்டளை எடுத்து நடப்போம் என்று நபியிடத்தில் பைய செய்கிறார்கள். இதைத்தான் பைஅத்துல் அக்பா, இரண்டாவது பைஅத்துல் அக்பா என்று சொல்கிறோம். இது நபியுடைய 53வது வயதில் நடைபெறுகிறது. அதே போன்ற அன்பான சகோதரர்களை, இது நபியுடைய இரண்டாவது காலகட்டம். நபியுடைய நுபுவத்திலிருந்து நபியுடைய ஹிஜ்ரத் வரைக்கும் நபியுடைய 3வது கால கட்டத்தை எடுத்தால் நபியுடைய ஹிஜ்ரத்தில் இருந்து நபியுடைய மௌத்து வரைக்கும் வஃபாத்து வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53வது வயதில் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறதே, மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் நபியே உங்களுக்கு நோவினை செய்கிறார்கள், அதனால் நீங்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர், அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் நாம் எல்லாரும் இந்த சம்பவத்தை அதிகமாக பேசுவோம். அன்பான சகோதரர்களே, நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அதே போன்று நபி அவர்களுடைய 54வது வயதில் வாழ்க்கையில், அதாவது ரமலான் மாதத்தில் சிறை 17 நாம் எல்லாம் ஒவ்வொருவரும் கடத்தக்கூடிய ஒரு யுத்தம் தான் பத்ருடைய யுத்தம். இது நபியுடைய 54வது வயதில் ஆயிரம் கணக்கான ஆயிரம் அதாவது எதிரிகளோட 313 சஹாபாக்கள் மலக்குமார் அல்லாஹ் உதவியாக கொடுத்து அந்த எதிரிகளோட யுத்தம் செய்த ஒரு யுத்தம் தான் பத்ருடைய யுத்தம். இது ஹிஜ்ரி 2வது ஆண்டு நடைபெறுகிறது. இந்த யுத்தத்தில் நபி அவர்களுக்கு நோவினை செய்த, அதாவது இஸ்லாத்துடைய பெரும் எதிரிகள் அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம் இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள். அதே போன்று நபியுடைய 55வது வயதில் நடைபெற்ற யுத்தம் தான் உஹதுடைய யுத்தம். கிட்டத்தட்ட 3000 எதிரிகள், 700 முஸ்லிம்களோடு நடந்த யுத்தம். இந்த யுத்தத்தில் நபியுடைய ஒரு கட்டளையை அவர்கள் மீறினதால அல்லாஹ்வுடைய பல சோதனைகள், சும்மா அன்சல் அலைக்கும் மின் பாதில் ரம்மி அமனத்தன் முஆஸை யஃப்தா என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்து சொல்கிறான். அதாவது பல கஷ்டங்கள், பல கவலைக்குட்படுத்தப்பட்டார்கள், பல சோதனைக்குட்படுத்தப்பட்டார்கள். இது ஹிஜ்ரி 3 நடந்த யுத்தம் தான் உஹதி யுத்தம். அதே போன்று நபியுடைய 58வது வயதில் நடந்த யுத்தம் தான் ஹந்தக்குடைய யுத்தம். 10,000 மேற்பட்ட காஃபிர்களோட 3000 சஹாபாக்கள் யுத்தம் செய்தார்கள். அதே போன்று நபியுடைய 59வது வயதில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் நபி அவர்கள் உம்ரா செய்வதற்காக 1400 சஹாபாக்களோட பயணம் செய்தார்கள். இந்த நேரத்தில் மக்கள் முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்கள், மதீனாவில் இருந்து யாரும் உம்ரா செய்ய வரக்கூடாது. இப்பொழுது நபி அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை, 1400 சஹாபாக்களோட உம்ரா செய்வதற்காக செல்கிறார்கள். வழியில் ஹாலித் இப்னு வலீத் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நபி அவர்கள் உம்ரா செய்ய வந்தால் நபி அவர்களின் சஹாபாக்களின் கொலை செய்து விடுவேன் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் லுஹருடைய நேரம் வருகிறது. அதாவது மக்காவுக்கு வரக்கூடிய பாதையில் நபி அவர்கள் லுஹருடைய தொழுகையை தொழுகிறார்கள். இப்பொழுது ஹாலித் இப்னு வலீத் நபி அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் ருகூ செய்கிறார்கள், நபி அவர்கள் சுஜூத் செய்கிறார்கள். ஹாலித் யோசிக்கிறாரே, ருகூவிலும் சுஜூதிலும் இந்த சஹாபாக்கள் நம்மை கவனிக்க மாட்டார்கள், இந்த நேரத்தில் மூலம் சஹாபாக்களின் நபியை நவுது இல்லா கொலை செய்து விடுவோம், அசருடைய நேரம் வந்தால் நபியும் சஹாபாக்களும் கொலை செய்து விடலாம் என்று ஹாலித் இப்னு வலீத் திட்டம் தீட்டுகிறான். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஸலாத்துல் கௌஃப், அதாவது அச்சத் தொழுகை அல்லாஹ் கடமையாக்குறார். அசருடைய தொழுகை சஹாபாக்கள் ஸலாத்துல் கௌஃப் சொல்லக்கூடிய விதம் இருக்குது, அது உலமாக்களிடம் கேட்டுக்கொள்ளுங்க, அந்த தொழுகை அல்லாஹ் கடமையாக்குறார். அதற்கு பின்னால் நபியுடைய 59வது வயதில் உம்ரா செய்ய வந்தார்கள், கடைசியில் உம்ரா செய்ய கிடைக்கவில்லை. அதற்கு பின்னால் குப்பாறுகளுக்கும் நபிக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்திற்கு பெயர் தான் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை என்று சொல்வது, இந்த நேரத்தில் நபியை பார்த்து குப்பாறுகள் சொன்னார்கள், இந்த வருடம் யாரும் உம்ரா செய்யக்கூடாது, நபி அவர்கள் மக்காவுக்கு நுழைய கூடாது, வரக்கூடிய வரும் ஆண்டு அதாவது உம்ராவை வரக்கூடிய வருடத்தில் செய்ய வேண்டும், மக்காவில் 3 தங்க வேண்டும், 10 முஸ்லிம்கள் எங்களோட யுத்தம் செய்யக்கூடாது என்று சில உடன்படிக்கைகளை செய்தார்கள். அதே போன்று நபியுடைய 60வது வயதில் நடந்த யுத்தம் தான் மிக முக்கியமான ஒரு யுத்தம். ஹிஜ்ரி 7வது ஆண்டு நடந்த ஒரு யுத்தம் யூதர்களுடைய கோட்டையான நாயிம் அஷ்ரப் அன்னிதா குலானின் வத்தி ஹமூத் சாத் என்று சொல்லக்கூடிய ஏழு கோட்டைகள் உள்ளடங்கிய இடம் ஹைபர் என்ற இடம். அந்த ஹைபர் யுத்தம் நடந்தது நபியுடைய 60வது வயதில். அதே போன்று நபியுடைய 61வது வயதில் தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜி ஹஜ்ஜத்துல் வதா ஃபத்ஹே மக்கா அல்லாஹ் மக்காவுடைய வெற்றிய நபியவர்களுடைய கடைசி ஹஜ்ஜி நபியுடைய 61வது வயதில் தான் நபி அவர்கள் செய்கிறார்கள். 61வது வயதில் நபி அவர்கள் அரபாவுடைய மைதானத்தில் பெரிய ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரையை பற்றி எல்லாம் நாம் ஹஜ்ஜுடைய காலத்தில் அரபாவுடைய தினத்தில் குதுபாக்களில் கேள்விப்பட்டிருப்போம். அதே போன்று நபியுடைய 62வது வயதில் நடைபெற்ற யுத்தம் தபூக்குடைய யுத்தம். அதே போன்று நபி அவர்கள் தன்னுடைய 63வது வயதில் நபி அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நாள் நபி அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். ஆயிஷா அம்மையாருடைய மடியில் தலையில் வைத்துக் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத் சக்ரான் இன்னலில் மௌத் சக்ரான் வணங்கப்படுவதற்கு தகுதி யாரும் இல்ல, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல என்று சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்ரான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு நபி அவர்கள் ஆயிஷா அம்மையாருடைய மடியில் தலையை வைத்துக் கொண்டு தன்னுடைய பக்கத்தில் இருந்த தண்ணீர் குவளில் கையை போட்டு தன்னுடைய முகத்தை துடைத்தவாறு நம் அபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபி அவ்வல் மாதம் சிறை 15ஆம் தேதி திங்கட்கிழமை முன்பகல் பகலுடைய கடைசி பகலில் நம் உயிரிழந்த மேலான அபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விடுகிறார். விட்டு திரிந்து விட்டார்கள். இந்த ரபீல் அவ்வல் மாதத்தில் அதற்கு பின்னால் நபி அவர்களை குடும்பத்தில் வெளியேற்றில் அதற்கு அப்பா அதற்கு உத்தாமா குசமிபுட அப்பா குசமிபுட அப்பா நபியுடைய அடிமை குசுரான் போன்றவர்கள் நபியை குறிப்பிட்டுகிறார்கள். இப்பொழுது நபியை எங்கே அடக்குவது என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. அபுபக்கர் அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் எங்கே மரணித்தார்களோ அங்கே தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் நபியுடைய பொன்னான மேனியை அந்த உடலை எடுத்து பக்கத்தில் வைத்து விட்டு நபி அவர்கள் வஃபாத்தாகின அந்த இடத்தை அபு தன் ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோண்ட ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னால் நபி மேனியில் மண் போடப்பட்டு விடுகிறது. நபி அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையோடு வந்து அனைத்தை பார்த்து கேட்கிறார்களே, ஆனால் உங்களுக்கு எப்படி மனம் வந்தது நம் உயிரிழந்த மேலான ஹபீபுடைய மேனியில் முகத்தில் மண்ணை எடுத்து போடுவதற்கு? அனஸ் அவர்கள் கண்ணால் கண்ணீர் வடிக்கிறார்கள். உமருடைய கண்ணில் இருந்து கண்ணீர், அபுபக்கருடைய கண்ணில் இருந்து கண்ணீர். முழு மக்காவும் சோகத்தில் இருக்கிறார்கள், யாரும் பேசவில்லை. முழு மக்காவும் இருளடைந்து நபி அவர்களுடைய ஜனாசாவை கேள்விப்பட்டு அன்றாட சகோதரர்களே, அதற்கு பாத்திமா ரவி அல்லா கோடி இமாம் எழுதி இருக்கிறாங்க. நபியிட கபருக்கு முன்னால் உட்கார்ந்து الله يسمم الزمان أمانيا صبت علي مصائب لو أنها صبت على الأيام عذر الليالية ينجر قبل إفاد نارجل صنارجل ماذا على من شمم صبت أحمدي يار عند حبيب لي من يرد نغند بدرارجلو الله يسمم الزمان أمانيا تنور يبال سيل كمر فنجل أمرجل مستم بدر سيبية كرياني فانال صبت على الأيام என்னேடு போடப்பட்டிருக்க கூடிய கவலை, நோவினை, சோதனை, என்னுடைய துன்பம், என்னுடைய கவலை இருக்கிறேன். இந்த கவலை எடுத்து இந்த பகலின் மீது போட்டால் இந்த பகல் இரவாக மாறிவிடும் என்று பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவர்கள் நபியுடைய கபருக்கு முன்னால் இருந்து கண்ணீர் வடித்து வடித்து இந்த கவிதையை பாடினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக ஓரிரு வெளியன்றை சொல்லி குத்துபாவை அவசரமாக முடித்து விடுகிறேன். அதை போன்று நபி அவர்கள் 11 திருமணங்களை செய்தார்கள். ஹஜ்ரத் கதீஜா, ஹஜ்ரத் சௌதா, ஹஜ்ரத் ஆயிஷா, ஹஜ்ரத் ஹஃப்ஸா, ஹஜ்ரத் உம்மு ஹபீபா, ஹஜ்ரத் உம்மு ஸலமா, ஹஜ்ரத் ஸஃபியா, ஹஜ்ரத் ஜுவைரியா, ஹஜ்ரத் ஜைனப் பின்த் ஜஹத், ஜைனப் பின்த் ஹுசைமா, மைமூனா, ஒரு அடிமை பெண்ணை திருமணம் செய்தார்கள். மாரியத்துல் குபிதியா, மொத்தமாக 15 பெண்கள். அதே போன்று நபியுடைய மருமகன் அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடியவர், அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, நபியுடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன், உம்மு குல்சூம், ருக்கையா, முஃபின் என்று சொல்லக்கூடிய பாத்திமாவுக்கு பிறந்த 5 குழந்தைகள். அதே போன்று நபியுடைய வேலையாட்கள் ஹாதிம்கள் அனஸ் அர்பத் மஸ்ஊத் அப்துல்லாஹி இப்னு ரவாகா அபூ பக்ர் இப்னு ஆமீர் என்ற சஹாபாக்கள்
நபியுடைய ஹாதிமாக இருந்தார்கள், நபியுடைய டிரைவராக ஐந்து அஸ்லான் அல் அஸ்லமி, சஃபான் இப்னு முஹத்தல், ஆமீர் இப்னு சல்லாம் நபியுடைய டிரைவராக இருந்தார்கள். அதே போன்று நபியுடைய அடிமையாக அஸ்லம் இப்னு அப்துல்லா, ராஃபி, அஃலா என்று சொல்லக்கூடியவர்கள் நபியுடைய அடிமையாக இருந்தார்கள். அடிமை பெண்களாக உமைமா, ஹௌலா, அமதுல்லா பின் ரசீனா போன்ற பெண்கள் நபியுடைய அடிமையாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் நபி அவர்கள் பாவித்த ஒட்டகக்கூடிய பெயர்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்று சொல்லக்கூடிய ஒட்டகங்களை நபியவர்கள் பயன்படுத்தினார்கள். நபியவர்கள் யூஸ் பண்ண பாத்திரத்துடைய பேர் ரமர் என்று சொல்லக்கூடிய பாத்திரம். நபியவர்கள் யூஸ் பண்ணின கழுதையுடைய பேர் அஃபீர், யாபூர் என்று சொல்லக்கூடிய கழுதை நபியவர்கள் யூஸ் பண்ணினார்கள். நபியவர்களுடைய போர்வையுடைய பேர், நேரில் போடக்கூடிய போர்வையுடைய பேர் கூட அல் பத்ர். நபியவர்கள் அவர்கள் பாதித்த கிட்டத்தட்ட 11 மேற்பட்ட வாள்களை யூஸ் பண்ணினார்கள். மஹூர், ஜுல்ஃபிகார், கமீத், பத்தார், கலீஆ, அல் ஹதீஃப், அல் அமர், ருசூப் என்ற வாள்களை நபியவர்கள் யூஸ் பண்ணினார்கள். நபியவர்கள் பாதித்த இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் வாகனங்கள் போல் நபியவர்கள் யுத்தத்துக்காக பயன்படுத்தின அந்த குதிரைகளுடைய பேர் முர்தஜிப், சஃபர், அல் லஹீப், அல் இசார், சபஹா. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளில் ஹிஜ்ரி 2 இருந்து ஹிஜ்ரி 9 வரைக்கும் அவர்கள் பாதித்த கோமேறு கழுதியுடைய பேர் கூட சுல்துல், அல் கில்லா, அல் ஐலியா என்று பலமாக்கள் நபியுடைய அனைத்து அங்கங்களையும் அனைத்து பொருட்களுடைய பெயர்களையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாரும் நபியவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் யோசிக்கோனும், நான் நிச்சயமாக நபியை நேசிக்கக்கூடிய மனிதனாக, நபியின் மேல் அன்பு வைக்கக்கூடியவனாக இருந்தால் என்னுடைய நாவினால் மட்டும் அல்ல, என்னுடைய நாவினால் மட்டும் நபியை புகழக்கூடியவனாக நான் பொதுவாக இருக்க மாட்டேன். என்னுடைய நாவு நபியை எப்படி புகழ்கிறதோ, எப்படி சலவா செல்கிறதோ, அதை போன்று என்னுடைய ஆடை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய முகம், என்னுடைய ஒவ்வொரு அங்கங்களும் நபியுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடியவனாக நான் இந்த மாதத்தில் மாறிவிடுவேன் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்தான் நபியை நேசிக்கக்கூடிய மனிதனாக ஆக முடியும். வெறுமனே நாவால மாத்திரம் நபியை புகழ்ந்து விட்டு வாழ்க்கையில் குடிக்கல் வாங்கலில் ஏதே விடயங்களில் நபியுடைய சுண்ணா இல்லை என்று சொன்னால் அவரை போன்று நபிக்கு துரோகம் செய்யக்கூடிய மனிதன் யாருமே உலகத்தில் இருக்க முடியாது. வல்ல நாயன் அல்லாஹ் நாவால் நபியை புகழ்வது போன்று நம்முடைய படத்தை இந்த மாதத்தில் நல்ல கர்மங்களை செலவழிப்பது போன்று ஒவ்வொரு சுண்ணாவையும் ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நபியுடைய சுண்ணாவை எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக, நபியை நேசிக்கக்கூடிய மக்களாக, நபியின் மீது முஹப்பத் வைக்கக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் நம் எல்லோருடைய குடும்பத்தையும் ஆக்கிய அருள் புரிவாயாக. எங்களை பாவங்களை மனுஷியா அல்லாஹ், எங்களை பாவங்களை மனுஷியா அல்லாஹ், எங்களை பெற்றோருடைய பாவத்தை மனுஷியா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத் செல்லக்கூடிய நாவாக இந்த நாவு மாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நபியுடைய ஒவ்வொரு சுன்னாக்களின் தலைக்கு மேலாக வைத்து மடித்து பின்பற்றக்கூடிய மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை எல்லாரையும் நபியுடைய சஃபாத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த இடத்தில் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல நாளைய கியாமத்துடைய நாளில் சாலிஹீன்கள், முத்தகீன்கள், சுவதாக்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சஹாபாக்களோட நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால அவுடைய கோத்திர இந்த நீர்த்தராக்கத்தில் நீர் அறிந்து சின்னத்தில் சிறுதோத்தில் குடும்பத்திற்கும்